வெல்கம் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம்.
In our last session we were considering the importance of obedience.
கடந்த நிகழ்ச்சியிலே கீழ்ப்படிதலுடைய முக்கியத்துவத்தை குறித்து தியானித்தோம்.
God created man to obey him.
தேவன் மனிதனை தமக்கு கீழ்ப்படியும்படியா உண்டாக்கினார்.
Why?
ஏன்?
Not because God wants a servant.
தேவனுக்கு ஒரு வேலைக்காரன் தேவை என்கிறதுனால அல்ல.
He had millions of angels in heaven listening to every command of his before he created man.
மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாக அவருடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்ப்படியக்கூடிய கோடிக்கணக்கான தூதர்கள் பரலோகத்திலே ஆண்டவருக்கு இருந்தார்கள்.
If he wanted he could have created millions more.
அவருக்கு தேவை இருந்திருக்குமானால் இன்னும் கோடிக்கணக்கான தூதர்களை உண்டாக்கியிருக்க முடியும். அவர் அதை செய்யவில்லை.
He made man in his own image.
அவர் மனிதனை தம்முடைய சாயலாக உண்டாக்கினார்.
And when he tells us to obey it is for our good not his.
கீழ்ப்படிகள் என்று நமக்கு சொல்லும் பொழுது அவருடைய நன்மைக்காக அல்ல நம்முடைய நன்மைக்காகத்தான்.
You take an example of that and I'll prove it to you.
ஒரு உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன்.
Many of you are parents.
உங்களில் அநேகர் பெற்றோராக இருக்கிறீர்கள்.
When you tell your children to obey
உங்கள் பிள்ளைகளை கீழ்ப்படிய சொல்லும் பொழுது
you tell me is it for their good or your good?
அவருடைய நன்மைக்காக சொல்லுகிறீர்களா அல்லது உங்களுடைய நன்மைக்காக சொல்லுகிறீர்களா?
When you tell your children to do exactly as you say
நீங்கள் சொல்லுகிறபடி அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று பிள்ளைகளிடத்தில் சொல்லும் பொழுது
டோன்ட் பிளே வித் தட் நைஃப்
இந்த கத்தியினாலே கத்தியிலே விளையாடாதே.
Don't play with that gas stove.
அந்த கேஸ் ஸ்டவ்லே போய் விளையாடாதே.
Finish your homework.
உன்னுடைய வீட்டு பாடத்தை முடித்து விடு.
Go and have a bath.
போய் குளித்து விட்டு வா.
Get ready to go to school.
ஸ்கூலுக்கு போக வேண்டிய நேரம் ஆயிற்று ஆயத்தப்படு.
Finish your homework.
உன்னுடைய வீட்டு பாடத்தை முடித்து விடு.
For whose benefit is this?
இவர்கள் எல்லாவற்றையும் யாருடைய நன்மைக்காக சொல்லுகிறீர்கள்?
All for their benefit.
அவர்கள் எல்லாவற்றையுமே பிள்ளைகளுடைய நலனுக்காகத்தான்.
Obey exactly what you say.
நீங்கள் சொல்லுகிறதற்கு அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்தால்
who's going to be blessed?
யார் ஆசீர்வதிக்கப்பட போகிறது? அவர்கள் தான்.
Not you.
நீங்கள் அல்ல.
So why do you require obedience from your children?
ஆகவே ஏன் பிள்ளைகளிடத்திலிருந்து கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறீர்கள்?
If you're a good father,
நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாக இருந்தால்
you don't seek any benefit from your children.
உங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எந்த ஆதாயத்தையும் தேடுவதில்லை.
How hard you go out and work in order to feed and clothe and educate your children?
பிள்ளைகளுக்கு போஷிப்பதற்காகவும் அவர்களுக்கு உடை வாங்கி தருவதற்காகவும் படிப்புக்காகவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்கள்?
How much of money you invest on your children?
உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்திற்காக எவ்வளவு பணத்தை மூலதனம் செய்கிறீர்கள்?
Finally how much money you save up to give them as a gift finally when they leave your home?
கடைசியாக உங்கள் வீட்டை விட்டு போகும்போது எவ்வளவு பணத்தை சேர்த்து வைத்து அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள்?
Why are you asking them to obey?
ஏன் பின்னர் கீழ்ப்படிய முடியாது கேட்கிறீர்கள்?
100% for that benefit.
100% அவருடைய நன்மைக்காக.
I want to say to you that your fatherhood is a small picture of God's great fatherhood.
உங்களுடைய தகப்பன் என்கிற ஸ்தானம் என்பது தேவனுடைய தகப்பன் என்கிற ஸ்தானத்தை விளக்கக்கூடியதான ஒரு சிறு காரியமாக இருக்கிறது.
You and I are not at all as good fathers as God is.
தேவன் இருக்கிறது போல நீங்களும் நானும் நல்ல தகப்பன் மாதிரி அல்ல.
So when he tells us to obey,
ஆகவே அவர் நம்மை கீழ்ப்படிய
கேட்கும்போது for our benefit.
அது நம்முடைய நன்மைக்காகத்தான்
கேட்கிறார். If your child disobeys you,
உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது
who's going to suffer?
யார் பாடுபட போகிறது?
Why do you tell your teenage daughters you must come home by 7 o'clock?
டீனேஜ் பிள்ளைகளிடத்திலே பெண் பிள்ளைகளிடத்திலே ஏன் 7 மணிக்குள்ளாக வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள்?
Supposing they disobey you,
அவர்கள் கீழ்ப்படியாமல் போய்விட்டால்
then don't go out with these boys whom you don't know.
உங்களுக்கு தெரியாத பையன்களோடு கூட சேர்ந்து சுத்த வேண்டாம்
என்று சொல்லுகிறீர்கள்.
இரவு நெடுநேரமாகியும் இரவு வெளியே தங்க வேண்டாம்.
Those teenage girls think they know more than you.
உங்களை காட்டிலும் டீனேஜ் பெண் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகமாய் அப்பாவிட தெரியும் கீழ்ப்படியாமல் போனால்
go out with some of those wild boys.
அங்கே ஊர் சுத்துகிற பையன்களோடு கூட திரிந்தால்
and come back late at night.
இரவு தாமதமாகி வந்தால்
who will suffer in the long run?
கடைசி பின்னர் உள்ள காலங்களில் யார் பாடுபட போகிறார்?
You.
நீங்கள் அல்ல.
They.
அவர்கள் தான்.
They can suffer in ways which can be serious.
மிகவும் சீரியஸான கொடூரமான விதங்களிலே அவர் பாடுபட முடியும்.
So when God tells us,
ஆகவே தேவன் நம்மை பார்த்து சொல்லும்பொழுது
it is for our good.
நம்முடைய நன்மைக்காக என்று சொல்கிறார்.
But sometimes we behave like our children.
ஆனால் சில சமயத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் நடக்கிறது போல நாம் நடந்து விடுகிறோம்.
You know how some teenage children talk to their parents?
சில டீனேஜ் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரிடத்தில் எப்படி பேசுகிறார்கள்?
Oh, daddy, mommy, you are all old fashioned.
அம்மா அப்பா நீங்க இன்னும் அந்த காலத்திலே இருக்கிறீர்கள்.
You don't know anything.
இப்பொழுது நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிவதில்லை.
I know how to take care of myself.
என்னை எப்படி பார்த்துக்கொள்வது எனக்கு தெரியும்.
And some teenage girl says she knows how to take care of herself.
சில டீனேஜ் பிள்ளைகள் என்னை பார்த்துக்கொள்ள எனக்கு தெரியும் என்று சொல்லும்பொழுது
some boy violates her and she becomes pregnant.
ஒரு பையன் அவளை கெடுத்து அவள் அது நிமித்தமாய் கர்ப்பவதி ஆகும் பொழுது
then she realizes my father and mother knew better.
அப்பொழுதுதான் அவள் உணர்கிறாள் எங்க அப்பா அம்மாவுக்கு என்னை விட நன்றாக தெரியும். ஆனால் கால தாமதமாகி விட்டது.
And sometimes we are also like that towards God.
சில சமயத்தில் நாமும் தேவனோடு கூட அப்படி இருக்கோம்.
God tells us something in his word.
தேவன் தம்முடைய வார்த்தையில்
ஒரு சில something in through his holy spirit.
அல்லது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உண்டு சொல்கிறார்.
Our conscience.
நம்முடைய மனசாட்சியில் உண்டு சொல்கிறார்.
No, I know how to take care of myself.
இல்லை இல்லை என்னை பார்த்துக்கொள்வதற்கு எனக்கு தெரியும்.
You are no better than your teenage son and daughter.
உங்களுடைய டீனேஜ் பையனை பிள்ளையை விட நீங்கள் நல்லவர் அல்ல.
You tell your teenage son be a little careful when you drive that scooter.
டீனேஜ் பையனிடத்திலே டேய் இந்த ஸ்கூட்டரை ஓட்டும்போது எப்படி ஓட்டுவது எனக்கு தெரியும்ப்பா.
Till one day he has an accident.
ஒரு நாளில் ஒரு விபத்து நடக்கிறது.
And with his hands and legs broken in a hospital.
கை கால்கள் உடைந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான்.
He'll realize that his father and mother were right.
அப்பா அம்மா சொன்னது சரிதான் என்று உணர்வார்.
But even with those broken bones he will not have the humility to say to his father and mother you were right.
ஆனாலும் அந்த உடைந்த கைகளோடு கால்களோடு கூட அப்பா அம்மா நீங்கள் சொன்னதால் சரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தாழ்மை இருக்காது.
He'll be proud.
அவன் பெருமையுள்ளவன்.
This is exactly how human beings behave towards God.
இப்படி தான் மனுஷர்களும் தேவனிடத்தில் நடந்து கொள்கிறார்கள். நாம் பார்க்கிறோம்.
We suffer things more than broken bones and pregnancy.
நாம் உடைந்த எலும்புகளை காட்டிலும் கர்ப்பவதியானதை காட்டிலும் அதிகமாக கஷ்டப்படுகிறோம்.
We suffer eternally.
நித்திய நித்திய காலமாக
God's commands are for our good.
தேவனுடைய கற்பனைகள் நம்முடைய நலனுக்காகவே.
And that's what the devil tried to tell Eve, they are not for your good.
அவைகளுடைய நன்மைக்காக அல்ல என்று ஏவாள் இடத்திலே சாத்தான் சொன்னான்.
And you know God wants a witness all over the world in every generation.
எல்லா
testify to this fact that God's commands are for our good.
தேவனுடைய கற்பனைகள் நம்முடைய நன்மைக்காகவே என்பதற்கு சாட்சி பகரும்படியாய் எல்லா தலைமுறைகளிலேயும் இங்கும் அங்குமாய் தேவன் சாட்சி எதிர்பார்க்கிறார்.
I want to ask you a question.
ஒரு கேள்வி உன்னிடத்தில்
கேட்கிறேன். Is your life a testimony to the fact that God's commands are for my good?
தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் என்னுடைய நன்மைக்காகத்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை சாட்சியா இருக்கிறதா?
I want to be a living testimony to that.
நான் இதற்கு ஜீவனுள்ள சாட்சியா இருக்க விரும்புகிறேன்.
When I'm watching a television program,
ஒரு டிவி நிகழ்ச்சியை காணும்
பொழுது, I realize this is not a good one.
இது நல்ல நிகழ்ச்சி அல்ல என்று
நினைக்கிறேன். The Holy Spirit says, don't watch that.
பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார் இதை பார்க்காதே.
Immediately,
உடனடியாக நான் மூடி விடுகிறேன்.
It's for my good.
அது என்னுடைய நன்மைக்காக.
Why is the Holy Spirit telling me to turn it off?
பரிசுத்த ஆவியானவர் ஏன் அந்த நிகழ்ச்சியை பார்க்காதே இப்பொழுது நிறுத்தி விடு என்று சொல்கிறார்.
It could be if I'm visiting a home.
நான் ஒரு வீட்டை சந்திக்க போகிறார்.
Watching something which is not pure.
அங்கே சுத்தமில்லாத ஒரு காரியத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
They want to watch it.
அசிங்கமான படத்தை அவர்கள் பார்க்க விரும்புகிறார்.
They want to get up there like a preacher and stop them.
நான் அங்கே எழுந்து நின்று பிரசங்கியாரை போல நீங்கள் நிறுத்தி விடுங்கள் என்று சொல்ல மாட்டேன்.
What will I do?
நான் என்ன செய்வேன்?
I'll say, excuse me, I'll come and visit you some other time.
என்னை மன்னித்து விடுங்கள் நான் வந்து அப்புறமா உங்களை பார்க்கிறேன் என்று சொல்லிவிடுவேன்.
Because I don't want to see that type of stuff.
நான் அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க விரும்பவில்லை.
Because if I see it,
நான் அதை பார்த்தால்,
it will pollute my mind.
அது என்னுடைய மனதை கரைப்படுத்தும்.
I'll have bad dreams at night.
இரவிலே கெட்ட சொப்பனங்கள் வரும்.
And my connection with God will be broken.
தேவனுக்கும் என்னுக்கும் உள்ள உறவு தொடர்பானது துண்டிக்கும்.
I don't want that.
எனக்கு அது தேவையில்லை.
I don't want to destroy my mind.
என்னுடைய மனதை நான் கெடுக்க விரும்பவில்லை.
Just like if somebody offers me a cigarette, I say no, thank you.
எனக்கு யாராவது இந்தாங்கள் சிகரெட்டை புகையுங்கள் என்று சொன்னால் எனக்கு வேண்டாம்.
I don't want to do anything that destroys my body or my mind.
என்னுடைய மனதையோ என்னுடைய சரீரத்தையோ கெடுக்கக்கூடிய ஒன்றையும் நான் செய்ய விரும்பவில்லை.
My good that the Holy Spirit says don't do that.
என்னுடைய நன்மைக்காக தான் ஆவியானவர் அதை செய்ய வேண்டாம்
என்று சொல்கிறார். Don't look at that cinema poster on the road.
அந்த ரோட்டிலே இருக்கக்கூடிய அந்த சினிமா போஸ்டரை பார்க்க வேண்டாம்.
Turn the page of that magazine. That's not for you.
இந்த பத்திரிகையிலே இந்த பகுதி உனக்கு ஆனதல்ல இதை திருப்பி விடு என்று சொல்கிறார்.
Obedience, obedience, obedience.
கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல்.
In the little things, big things.
சிறு காரியங்களிலே பெரிய காரியங்களிலே.
If I listen and listen and listen.
இதை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன்
நான். I can have a wonderful life.
அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும்.
You know how happy you are with a child who obeys you in everything.
எல்லா காரியங்களிலே உங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளை இருந்தால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக
இருப்பீர்கள்.
உங்களிடத்தில் வாக்குவாதம் பண்ணுகிற கீழ்ப்படியாக இருக்கிற பிள்ளை இருந்தால்
you won't punish him saying I won't give you any food.
உனக்கு சாப்பாடை கொடுக்க மாட்டேன் என்று தண்டிக்க மாட்டீர்கள்.
You'll give him food.
ஆகாரம் கொடுப்பீர்கள்.
You'll buy his clothes.
ஆடை வாங்கி தருவீர்கள்.
You'll pay for his school fees.
பள்ளி கட்டணத்தை செலுத்துவீர்கள்.
But you'll feel very very sad.
ஆனால் ரொம்ப துக்கமாய் உணர்வீர்கள்.
You may shed many tears in secret.
அந்தரங்கத்தில் கண்ணீர் கூட விடுவீர்கள்.
So when you disobey God,
ஆகவே நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல்
இருக்கும் பொழுது, give you a sickness.
அவர் உங்களுக்கு வியாதியை கொடுக்க போவதில்லை.
He is not going to give you leprosy.
குஷ்டரோகத்தை கொடுக்க போவதில்லை.
He'll still give you food and clothing and everything.
உங்களுக்கு ஆடை ஆகாரம் எல்லாவற்றையும்
கொடுப்பார். Just like you give your children.
நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பது போல.
But he'll be very sad.
ஆனால் அவர் துக்கமாக இருப்பார்.
That is, God is a father.
தேவன் நம்முடைய தகப்பன்.
So our obedience is to be just like our children obeying us.
ஆகவே நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிதல் போல இருக்க வேண்டும்.
Jesus understood that perfectly.
இயேசு இதை பூரணமாக விளங்கிக் கொண்டார்.
And he demonstrated by his life.
அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் அதை காண்பித்தார்.
To obey God.
எப்பொழுதுமே தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் சிறந்தது என்று சொன்னார்.
The second thing that the devil has been telling people throughout the centuries.
இவ்வளவு நூற்றாண்டு காலமாக சாத்தான் ஜனங்களிடத்தில் சொல்லக்கூடிய இரண்டாவது காரியம்
that God's commands are so difficult to obey that it is impossible to obey them.
தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் கீழ்ப்படிவதற்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கிறது, ஆகவே அது கூடாத காரியம்
என்று சொல்லுகிறார். He's a hard taskmaster.
அவர் கடினமான மனதுடையவர் என்று
சொல்லுகிறார். That's what the devil says.
இப்படிதான் பிசாசு சொல்லுகிறார்.
It's like you are telling your son to carry 5000 kilograms on his head.
உன் தலையில 5000 கிலோகிராம் வெயிட்டை தூக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல.
Which father will do that?
எந்த தகப்பன் அப்படி சொல்லுவார்?
Which father will punish his child when he does not carry that 5000 kilogram weight?
அந்த 5000 கிலோ வெயிட்டை தூக்காதபடினால எந்த தகப்பன் தன் பிள்ளையை தண்டிப்பான்?
The father knows that my child can never carry that much weight.
என்னுடைய பிள்ளைக்கு இவ்வளவு வெயிட்டை தூக்க முடியாது என்று எனக்கு தெரியும் என்று சொல்லுவான்.
He won't even ask your child to put 60 kilos on his head.
60 கிலோவை தூக்கு என்று கூட சொல்ல மாட்டான்.
Then how do you think that God will give you impossible commands?
அவர் தேவன் எப்படி முடியாத கட்டளைகளை உங்களுக்கு கொடுப்பார் நினைக்கிறீங்க?
If you don't give such commands to your children,
நீங்கள் அப்படிப்பட்ட கட்டளைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்காவிட்டால்,
are you trying to say that God is a worse father than you?
உங்களை காட்டிலும் தேவன் கெட்ட தகப்பன் என்று சொல்லப் போகிறீர்களா?
Or God is a more foolish father than you?
அல்லது உங்களை காட்டிலும் தேவன் புத்திரமான தகப்பன் என்று சொல்லப் போகிறீர்களா?
Or a more hard-hearted father than you?
அல்லது கடினமுடைய இருதயமுடைய தகப்பன் என்று சொல்லப் போகிறீர்களா?
No.
இல்லை.
He is kinder than you.
அவர் உங்களை காட்டிலும் தயையுள்ளவர்.
He is wiser than you.
உங்களை காட்டிலும் ஞானமுள்ளவர்.
He is more loving than you.
உங்களை காட்டிலும் அன்புள்ளவர்.
He is more understanding than you.
உங்களை காட்டிலும் புரிந்துகொள்கிறவர்.
Then you are me.
அப்பொழுது நீங்களும் நானும்.
He is better than all of us as a father.
எல்லாரை காட்டிலும் தகப்பனா இருக்கிற நம்முடைய தேவன் நல்லவர்.
Never give a command that is impossible to obey.
கீழ்ப்படிய கூடாத ஒரு கட்டளை ஒரு காலம் கொடுக்க மாட்டார்.
Let me ask you again.
மீண்டும்
will you give your child a command which you know he cannot obey and then punish him when he doesn't obey?
உங்களுடைய பையனுக்கு முடியாது என்று தெரியும், அந்த காரியத்தை செய் என்று சொல்லி அவன் செய்யாவிட்டால் அதற்கு தண்டனை கொடுப்பீர்களா?
How many of you have told your child stand on your head now for 5 hours
5 மணி நேரம் தலையிலாக நில்லு என்று எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு
சொல்லிருக்கீர்கள்? And he doesn't do it.
அதை செய்யாத பொழுது எப்படி அடித்திருக்கிறீர்களா?
I think even the most idiotic father in the world will not do that.
மிகவும் புத்தியீனமான ஒரு தகப்பன் கூட அப்படி செய்வதில்லை.
And yet some Christians are accusing God of that.
ஆனாலும் சில கிறிஸ்தவர்கள் தேவன் இப்படித்தான் இருக்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள்.
They say, oh, God has told us to rejoice all the time.
எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லிவிட்டார்.
To give thanks in everything.
எல்லாவற்றிலும் நன்றி சொல்லுங்கள் என்று
சொல்லிவிட்டார். Never to be anxious.
கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்.
Never to be angry.
கோபப்பட வேண்டாம் என்று
சொல்லிவிட்டார். Never to lust with our eyes.
கண்களால் இச்சிக்க கூடாது
என்று சொல்லிவிட்டார். Never to speak the truth.
எப்பொழுதுமே சத்தியத்தை பேச
வேண்டாம் என்று
சொல்லிவிட்டார். பணத்தை நேசிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்.
Obey all these commands.
யார் இவைகளுக்கெல்லாம்
கீழ்ப்படிய முடியும்? He is asking me to stand on my head for 5 hours.
5 மணி நேரம் தலையிலாக நிற்க நில்லு என்று சொல்லுகிறது போல இருக்கிறது.
How much we accuse God of things?
நாம் எவ்வளவு எந்த அளவுக்கு நாம் தேவனை குற்றம் சாட்டுகிறவளா இருக்கிறோம்?
Do you know that when God tells you to do something, he gives you the power to do it?
ஒரு காரியத்தை நீ செய்ய தேவன் சொன்னால் அதற்கு தேவையான வல்லமை கொடுக்கிறார் என்று தெரியுமா?
Supposing you tell your son,
உங்க மகனை பார்த்து சொல்கிறீர்கள்,
I want you to go from here to that office which is 10 kilometers away.
இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு போய் வாண்டு சொல்கிறீர்கள்.
Pick up something from that man who is ready to give it to you.
அங்கே ஒரு மனிதன் ஒன்றை கொடுப்பான், அதை வாங்கி கொண்டு வா என்று சொல்கிறீர்கள்.
And I want you to come back in 20 minutes.
20 நிமிஷத்தில் நீ வர வேண்டும் என்று சொல்கிறீர்கள்.
And you say, how can I walk 10 kilometers and 20 kilometers up and down in 20 minutes?
10 கிலோமீட்டர் நடப்பது, திரும்பவும் 10 கிலோமீட்டர் திரும்பி வருவது, 20 கிலோமீட்டர் 20 நிமிஷத்தில் எப்படி நடக்க முடியும் என்று
கேட்கிறீர்கள். Impossible.
கூடாத காரியம்.
But you haven't finished listening to your father.
ஆனால் அங்க அப்பா சொல்லுவதை இன்னும் முழுசா கேட்கல நீ.
He says, I haven't finished talking to you, son.
மகனே, முழுமையா நான் இன்னும் பேசி முடிக்கவில்லை.
Yeah, my driver and car is ready to take you.
உன்னை எடுத்து செல்வதற்கு என்னுடைய டிரைவரும் காரும் தயாராக இருக்கிறது. அப்பொழுது நான் 20 நிமிடத்தில் வந்து விடுவேன்.
See, that is how God tells us.
இப்படித்தான் தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிறார்.
I want you to do this.
நீ இதை செய்.
You say, how can I ever do?
நான் எப்படி இதை செய்ய முடியும்?
How can I always rejoice?
எப்படி எப்பொழுதும்
சந்தோஷமா? How can I give thanks for everything?
எப்படி எல்லாவற்றிலும்
How can I never be anxious?
எப்படி கவலைப்படாமல்
இருப்பேன்? How can I not love money?
எப்படி பணத்தை நேசிக்க?
How can I overcome anger always?
எப்படி எல்லா நேரத்திலும் கோபத்தை மேற்கொள்வது?
God says, I am giving you the power of my Holy Spirit.
நான் என்னுடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உனக்கு தருகிறேன்.
I am giving you my car.
என்னுடைய காரை உனக்கு
தருகிறேன். You can go and come.
நீ போய்விட்டு வரலாம்.
I am not asking you to walk.
நீ நடக்க உன்னை சொல்லவில்லை.
You know, Jesus demonstrated on earth
Yesu inda bhoomiyile anda vaalkai vaandu kaanpitar.
God's commands are it's possible to obey all of God's commands.
Ella devanudaiya kattalaiyalukkum keelpadivathu saathiyamaagum endai vilanga kaattinaan.
And Jesus demonstrated on earth that all of God's commands are for man's good.
Devanudaiya kattalaiyal ellame manidhanudaiya nanmaikkaga than endai vilanga kaattinaar.
He never disobeyed one command of his father in 33 years.
33 aandu kaalamaaga pidavudaiya oru kattalaiyai kooda avar miravillai.
We read in Philippians 2:8 he was obedient unto death, even the death of the cross.
Marana pariyantham adhaavadhu siluvai marana pariyantham avar keelpadindhavaraanar endru Philippians 2:8 விசுவாசிக்கிறோம்.
He didn't want to do it.
அவர் அதை செய்ய
விரும்பவில்லை. He didn't want to go to the cross.
அவர் சிலுவைக்கு போக விரும்பவில்லை.
Great Father, can you, is there some other way that I don't do it?
பிதாவே, இதை செய்யாமல் வேறு வழி எதுவும் இருக்கிறதா என்று கெத்செமனே தோட்டத்தில் கேட்டார்.
I still want to do your will.
ஆனாலும் உம்முடைய சித்தத்தை செய்ய
விரும்புகிறேன். How painful it is for me.
எனக்கு எவ்வளவு வேதனை அளிக்க கூடுதா
இருந்தாலும் சரி,
நான் உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன்.
And he obeyed.
அவர் கீழ்ப்படிந்தார்.
His obedience was so total, even if it meant tremendous suffering or death.
எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தாலும் சரி, மரணத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தாலும் சரி, அவர் கீழ்ப்படிய விருப்பமுள்ளவராக
இருந்தார். Obedient to the point of death, we read in Philippians 2:8.
பிலிப்பியர் 2:8 மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக
இருந்தார். Not only to death,
மரண பரியந்தம் மட்டுமல்ல,
even to the shameful death of a criminal on a cross.
ஒரு குற்றவாளியைப் போல வெட்கக்கேடான அந்த சிலுவை மரணத்து வரைக்கும் கீழ்ப்படிய ஆயத்தமாயிருந்தார்.
He could have said, okay father, I'm willing to die for the sins of the world, but why you have to hang me like a criminal on the cross?
நான் உலகத்தாருடைய பாவத்துக்காக மரிக்க ஆயத்தமாயிருக்கிறேன், ஆனால் ஒரு குற்றவாளியைப் போல ஏன் சிலுவையிலே தொங்கி நீர் மரிக்க சொல்லுகிறீர்?
Why not give me a decent death in some corner where with 2 or 3 of my disciples around, that's all.
ஏதோ பூமியில ஒரு மூலையில 2-3 சிஷ்யர்களோடு கூட சேர்ந்து நான் மரித்து விடட்டும், ஏன் அந்த ஒரு கணத்தை எனக்கு,
ஏன்
வெட்கக்கேடான ஒரு மரணம்?
Father, if that is your will, I accept it.
பிதாவே, அதுதான் உம்முடைய சித்தமானால் அதை ஏற்றுக்கொள்கிறேன்.
What a wonderful word.
என்ன அற்புதமான வார்த்தை.
He was obedient to the point of death, even the death on a cross.
மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கூட அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார்.
And now he says to us,
இப்பொழுது அவர் நம்மிடத்தில் சொல்கிறார்,
follow me.
என்னை பின்பற்று.
Do you believe that the life Jesus lived was the best life any human being lived on this earth?
எந்த ஒரு மனிதனும் வாழக்கூடிய மிகவும் செம்மையான நேர்த்தியான ஒரு வாழ்க்கை இயேசு தான் வாழ்ந்தார் என்று நீங்கள்
நம்புகிறீர்களா? Without a doubt.
சந்தேகமே இல்லாமல்.
His life was the best life anybody lived on this earth.
எந்த ஒரு மனிதனும் வாழக்கூடாத ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை இயேசு வாழ்ந்தார்.
Such a beautiful, perfect life.
இப்படிப்பட்ட அருமையான அழகான ஒரு வாழ்க்கை யாருமே வாழவில்லை.
Let me tell you something else.
இன்னும் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும்.
The happiest man that ever lived on this earth was Jesus Christ.
இந்த பூமியிலே வாழ்ந்த சந்தோஷமான ஒரு மனிதர் இருப்பார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து.
Nobody was happier than him.
அவரை காட்டிலும் சந்தோஷமானவர் வேறு யாரும் இல்லை.
The day before he went to the cross,
சிலுவைக்கு போவதற்கு முந்தின நாளில்,
he had so much joy in his heart.
அவருடைய உள்ளத்தில் அவ்வளவு சந்தோஷம் இருந்தது.
He told his disciples in John 15.
யோவான் 15 அதிகாரத்தில் சீஷர்களுக்கு சொல்கிறார்,
my God, so much joy in my heart.
என் உள்ளத்தில் அவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது.
Joy I give unto you that your joy may be full.
உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன்
என்று சொன்னார். He's like saying, I've got such a lot in my heart, bring your vessels, let me fill all your vessels.
நிறைய பாத்திரத்தை கொண்டு வாருங்கள், நான் என் இருதயத்திலிருந்து வரக்கூடிய சந்தோஷத்தை நிரப்புகிறேன் என்று சொல்வது போல.
If you knew that you were going to be hanged like a criminal tomorrow morning,
நாளை காலையிலே குற்றவாளியைப் போல நீங்கள் தொங்க தூக்கு தண்டனை சாகப்போகிறேன் என்று
எண்ணி, ஜாய் வுட் யூ ஹேவ் இன் யூர் ஹார்ட் டு கோ ஆன் என்கரேஜிங் அண்ட் பிளெஸிங் அதர் பீப்பிள்.
அதற்கு முந்தின நாளிலே உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் நீங்கள் எல்லாரும் உற்சாகப்படுத்துவதற்கு.
ஜீசஸ் டிட் தட் ஜஸ்ட் தி டே பிஃபோர் ஹி வாஸ் க்ரூசிஃபைட்.
இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாளே இப்படி செய்தார்.
மை ஜாய் ஐ கிவ் அன்டு யூ தட் யுவர் ஜாய் மே பி ஃபுல்.
உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று
சொன்னார். ஐ அம் வெரி ஹாப்பி.
நான் சந்தோஷமாக இருக்கிறேன்.
ஐ அம் ஒபேயிங் மை ஃாதர்.
நான் என் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறேன்.
யூ வில் ஆல் லீவ் மீ பட் ஐ அம் நாட் அலோன்.
நீங்கள் எல்லாரும் என்னை விட்டுவிடும் காலம் வரும், நான் தனித்து
இல்லை. ஈவன் கம்ப்ளைன் அகைன்ஸ்ட் தெம் ஃபார் லீவிங்.
அவர்கள் எல்லாரும் இயேசு விட்டு போவதை குறித்து குறை சொல்லக்கூட இல்லை.
How, what a wonderful life.
என்ன அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் பாருங்கள்.
He could forgive those who killed him.
அவரை கொலை செய்தவர்களை மன்னித்தார்.
Heal the soldier's ear who tried to come and capture him.
இவரை பிடிக்க வந்த போர்ச்சவனுடைய காதை சுகமாக்கினார்.
The best life that any human being could ever live.
எந்த ஒரு மனிதனும் வாழத்தக்கதான மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்.
Goodness.
நன்மை நிறைந்த வாழ்க்கை.
Of love.
அன்பு நிறைந்த வாழ்க்கை.
Purity.
சுத்தம் நிறைந்த வாழ்க்கை.
Never harmed anybody.
யாருக்கும் தீமை செய்யாத வாழ்க்கை.
Bless those who cursed him.
சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வாழ்க்கை.
All people.
எல்லாருக்கும் உதவி செய்தார்.
Whatever their religion, whether they believed in or not, he helped them.
விசுவாசித்தாலும் விசுவாசிக்கட்டா விட்டாலும் எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும்,
even if they did not follow him,
அவர்களை இயேசுவை பின்பற்ற விட்டாலும் அவர்களை குணப்படுத்தினார்.
He was so good.
அவர் மிகவும் நல்லவராக இருந்தார், சந்தோஷமானவராக இருந்தார்.
And he did not live in grand style like a king.
அவர் ஒரு ராஜாவைப் போல சொகுசான வாழ்க்கை வாழவில்லை.
He lived a very simple life.
மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்.
He told his people who wanted to follow him, listen, if you follow me, you may not have a place to sleep.
அவரை பின்பற்ற வந்த ஜனங்களை பார்த்து, என்னை பின்பற்ற நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு தூங்கக்கூட இடம் இருக்காது என்று சொன்னார்.
He says, even the foxes and birds have some place to sleep, but not me.
நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு தூங்குவதற்கு இடம் இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கு தலைசாக்கி இடமில்லை என்று சொன்னார்.
He lived a very simple life.
எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்.
Not like a millionaire.
ஒரு லட்சாதிபதி போல
வாழ்ந்தார். Very simple life.
மிக மிக எளிமையான ஒரு வாழ்க்கை.
Extremely happy.
ஆனால் மிகவும் சந்தோஷமுள்ளவராய் வாழ்ந்தார்.
Tell me, Wouldn't you like to live such a life?
நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்பவில்லையா?
Your happiness comes through living in a grand house and having all types of possessions.
பெரிய பங்களாவிலே வாழ்ந்தால் தான் எல்லா விதமான பொருட்களை வைத்திருந்தால் தான் சந்தோஷம் வருமா?
Happiness lies in living like Jesus lived.
இயேசு வாழ்ந்தது போல வாழ்வதிலே தான் சந்தோஷம் இருக்கிறது.
You can bless the maximum number of people in the world if you live like Jesus lived.
இயேசு வாழ்ந்தது போல நீங்கள் வாழ்வீர்களானால் அதிகபட்ச மக்களை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும்.
What was the secret of his life?
அவருடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன?
Total obedience to his father in everything.
தன்னுடைய பிதாவுக்கு எல்லாவற்றிலையும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாழ்க்கை.
It's expressed like this in Hebrews chapter 5.
எபிரேயர் 5 அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது.
In Hebrews in chapter 5,
எபிரேயர் 5 அதிகாரம்,
we read like this.
இப்படி நாம் வாசிக்கிறோம்.
Verse 8.
எட்டாம் வசனம்.
Although he was a son, he learned obedience by the things which he suffered.
அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படியலை கற்றுக்கொண்டார் என்று எபிரேயர் 5:8 வாசிக்கிறோம்.
He learned obedience.
அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்.
Even when obedience involves suffering.
கீழ்ப்படிதல் என்பது அது பாடுகளை கொண்டதா இருந்தாலும் கூட அதை கற்றுக்கொண்டார்.
See, there's some obedience that involves no suffering.
சில கீழ்ப்படிதலுக்கு பாடுகளே இல்லை.
Some obedience involves suffering.
சில கீழ்ப்படிதலுக்கு பாடுகள் தேவை.
See that with your children.
பிள்ளைகளை பொறுத்த காரியம்
பாருங்க. You tell your children.
பிள்ளைகளை பார்த்து,
eat this ice cream.
இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடு.
Or eat this chocolate.
இந்த சாக்லேட்டை சாப்பிடு.
There's no suffering there.
அதிலே பாடு கிடையாது.
They will obey you gladly.
சந்தோஷமாய் கீழ்ப்படிவார்கள்.
But when they are playing outside in the road,
அவர்கள் வெளியே விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள்.
Say, come inside and help mommy cut the vegetables.
உள்ளே வந்து அம்மாவுக்கு காய்கறி வெட்ட உதவி செய் என்று சொன்னால்,
oh, that involves some suffering.
அங்கே கொஞ்சம் பாடு இருக்கிறது.
Because they are in the middle of an interesting game.
ஏனால் மிகவும் சுவாரஸ்யமாக விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள்.
They have to leave their friends.
அவளை நண்பர்களை விட்டு போக வேண்டியிருக்கிறது.
And leave their interesting game.
விளையாட்டில் உள்ள விருப்பத்தை விட வேண்டியிருக்கிறது.
Or they are watching a cricket match on television.
அல்லது டிவியிலே கிரிக்கெட் மேட்ச் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
Please come and help me in the kitchen.
வந்து சமையலறையில் எனக்கு உதவி செய் என்று அம்மா கூப்பிடுகிறார்கள்.
Interesting thing they are watching.
அங்கே பார்த்து கொண்டிருக்கிற விருப்பமான கிரிக்கெட் மேட்சை விட்டு விட வேண்டும்.
Come and do this boring job of cutting vegetables.
இங்கே வந்து போர் அடிக்கிற காய்கறி வெட்ட வேண்டிய வேலை செய்ய வேண்டுமே.
There if they obey, it involves suffering.
அங்கே அவர்கள் கீழ்ப்படிந்தால் அதில் ஒரு பாடு இருக்கிறது.
And that is where their obedience is tested.
அங்கே தான் அவருடைய கீழ்ப்படிதல் சோதிக்கப்படுகிறது.
Obedience is not tested when you tell them to eat ice cream.
ஐஸ்கிரீமை சாப்பிடு என்று சொல்லும்போது நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் என்று பார்க்க தேவையில்லை.
Come with me for a picnic.
அல்லது நான் பிக்னிக் போகிறேன் வா என்று சொல்கிறீர்கள்.
There is no testing of obedience in something like that.
இது போல ஒரு காரியத்திலே கீழ்ப்படிதலுக்கு அங்கே சோதனையே இல்லை.
Obedience is tested where their will crosses with your will.
அவருடைய சித்தம் விருப்பமும் உங்களுடைய விருப்பமும் மாறுபட்டு இருக்கும் பொழுதுதான் கீழ்ப்படிதல் சோதிக்கப்படுகிறது.
And Jesus obeyed when obedience meant suffering.
இயேசுவும் கீழ்ப்படிதல் என்பதிலே பாடு இருக்கும்போது கூட அவர் கீழ்ப்படிந்தார்.
Do you think it was easy for him to live 30 years and submit to Joseph and Mary?
30 ஆண்டுகள் யோசேப்பு மரியாளுக்கு அடங்கி வாழ்வது கஷ்டமா இருந்திருக்கு எளிதா இருந்திருக்கும் என்று நினைக்கிறீர்களா?
You try living in your parents' home for 30 years.
நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவோடு கூட 30 ஆண்டுகள் வாழ்ந்து பாருங்கள்.
And let me see how easy you find it there.
நீங்கள் அங்கே எவ்வளவு எளிமையாய் வாழ்க்கையை பார்க்கலாம் என்று நான் பார்க்கட்டும்.
For a 20-year-old to live in his father's house and obey his father and mother is very difficult.
20 வயது பையனுக்கு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது என்பது மிகவும் கடினமான
காரியம். Imagine a 30-year-old.
30 வயது பையன்.
It was not at all easy.
அவ்வளவு எளிதானதல்ல.
And particularly when Joseph and Mary were imperfect and he himself was perfect.
அதிலும் குறிப்பாக யோசேப்பும் மரியாளும் குறைவுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவரோ குறைவற்றிருந்தார்.
Remember, Joseph and Mary were very God fearing people, but they were old covenant people.
யோசேப்பும் மரியாளும் தேவனுக்கு பயப்படுவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் பழைய உடன்படிக்கை மக்களாக இருந்தார்கள்.
They did not have victory over sin because nobody in the old covenant had victory over sin.
பழைய உடன்படிக்கையில் யாருக்குமே பாவத்தின் மேல் ஜெயம் பெறவில்லை. ஆகவே இவர்களுக்கும் பாவத்தின் மீது வெற்றி இல்லை.
Let me ask you a question.
ஒரு கேள்வியை கேட்கிறேன்.
Do you think Joseph and Mary got angry with each other and shouted at each other?
யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கோபம் வந்திருக்குமா? இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து சத்தம் போட்டிருந்திருப்பார்களா?
Let me ask you another question.
இன்னொரு கேள்வி கேட்கிறேன்.
Do you think Christian husbands and wives get angry and shout at each other?
கிறிஸ்தவ கணவன்மாரும் மனைவிமாரும் சண்டை போடுகிறார்களா? கோபப்படுகிறார்களா?
Of course. Most of them do.
அநேகர் அப்படி செய்கிறார்கள்.
They shouldn't, but they do.
அவள் செய்யக்கூடாதானால் செய்கிறார்கள்.
Then how much more this old covenant Joseph and Mary?
அப்படி இருந்திருக்குமே ஆனால் பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்த யோசேப்பும் மரியாளும் எந்த அளவுக்கு அதிகமாக போட்டிருப்பார்கள்?
Perfect young boy living in this house.
அந்த வீட்டிலே இயேசு என்கிறதான குறைவற்ற பூரணமான ஒரு மகன் வளர்கிறார்.
He saw his father and mother, his foster father and mother fighting with each other.
வளர்ப்பு தகனும் தகப்பனும் தாயும் அவர்கள் சண்டை போடுவதை பார்க்கிறார்.
And here's the wonderful thing.
இங்கே அற்புதமான காரியம் இருக்கிறது.
He did not despise them.
அவர் அவர்களை அற்பமாய்
எண்ணி, he despised them, he would have sinned.
அவர் அற்பமாய் எண்ணி இருந்தால் அவர் பாவம் செய்திருப்பார்.
And he obeyed them even though he knew that they are sinning.
அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று அறிந்திருந்தாலும் கூட இவர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார்.
He knew he was perfect.
அவர் பூர்ணமாக
இருந்தார்.
பாவமே செய்யாதவர்
அந்த
குடும்பத்திலே
கோபப்படவில்லை.
தன்னுடைய தம்பி தங்கிகளிடத்திலே அவர் எரிச்சல்
அடையவில்லை. And he did not despise them.
அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் எரிச்சல் அடைந்து கோபப்படுகிறதை பார்த்தும் யாரையும் அற்பமாக.
He did not despise his younger brothers and sisters.
தன்னுடைய இளைய தம்பி தங்கைகளை பார்த்து அவர் அற்பமாக எண்ணவில்லை.
Because he obeyed his father even when obedience meant suffering.
கீழ்ப்படுதலிலே பாடு இருக்கிறது என்று அறிந்தும் கூட கீழ்ப்படிந்தார்.
Okay, let me ask another question.
இன்னொரு கேள்வியை கேட்கிறேன்.
Do you think Joseph and Mary sometimes asked Jesus to do something which was not exactly right?
சில சமயத்திலே யோசேப்பும் மரியாளும் சரியில்லாத சில காரியங்களை செய்ய முடியாத இயேசுவை கேட்டிருந்தார்.
I don't mean something sinful.
பாவமான காரியங்கள் என்று சொல்லவில்லை.
No, but something which is like a mistake.
ஒரு தவறான காரியத்தை.
Maybe did they rebuke him for something he did not do?
அவர் செய்யாத ஒரு காரியத்துக்கு திட்டிருந்திருப்பார்கள்.
Let me ask you a question.
ஒரு கேள்வியை கேட்கிறேன்.
Have you ever by mistake rebuked your children for something which they did not do?
உங்கள் பையன் அந்த தவறை செய்யவில்லை, செய்தான் என்று எண்ணி நீங்கள் அவனை திட்டிவிட்டீர்கள்.
Joseph and Mary must have made many mistakes just like you and I have made mistakes.
நீங்களும் நானும் பெற்றோராக இருந்து தவறு செய்கிறது போல யோசேப்பும் மரியாளும் எவ்வளவு தவறு செய்திருப்பார்கள்.
But Jesus did not despise them.
ஆனால் இயேசு அவர்களை அற்பமாக எண்ணவில்லை.
He suffered.
அவர் பாடுபட்டார்.
Having to live in this house with all imperfect people.
குறைவுள்ள ஜனங்களோடு கூட இந்த வீட்டிலே வாழ்வதற்கு அவர் கஷ்டப்பட்டார்.
How many of you wives complain that your husbands are imperfect?
என்னுடைய புருஷன் குறைவுள்ளவன் என்று எத்தனை மனைவிமார்கள்
you cannot submit
to him.
Look at Jesus.
நீங்கள் அடங்க முடியாது, அடங்கி இருக்க முடியவில்லை இயேசுவை பாருங்கள்.
Children complain your parents are imperfect.
எங்களுடைய அப்பா அம்மா சரியில்லை என்று சொல் பிள்ளைகள் குறை கூறுகிறீர்களா?
Jesus obeyed when obedience meant suffering.
கீழ்ப்படுதலிலே பாடுகள் இருக்கிறது என்று அறிந்திருந்தும் அவர் கீழ்ப்பட்டிருந்தார். அவர் வாழ்க்கை முழுவதுமாய் கீழ்ப்படிந்தார்.
All the way to the cross.
சிலுவை பரியந்தம்.
Obedient to death.
மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி.
And he has demonstrated to us that is the way to a happy life.
இதுதான் சந்தோஷமுள்ள வாழ்க்கைக்கு வழி என்பதை நமக்கு விளங்க காட்டி இருக்கிறார்.
Obedience to God.
தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிதல்.
God will give us the power to live that life.
தேவன் இந்த வாழ்க்கையை வாழ நமக்கு பலம் தருவார்.
So let's bow our heads in prayer.
ஆகவே நம்முடைய தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம்.
Will you pray?
நாம் ஜெபிப்போமா?
And say Lord.
ஆண்டவரே என்று சொல்ல ஜெபிப்பீர்களா?
I realize now how important obedience is.
கீழ்ப்படுதல் எவ்வளவு முக்கியம் என்பதை இப்பொழுது உணர்கிறேன்.
I want you to give me grace.
எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே.
And power.
எனக்கு வல்லமை தாரும் ஆண்டவரே.
You fully.
முழுமையாக உமக்கு கீழ்ப்படுதல்
I want to live like Jesus lived.
இயேசு வாழ்ந்தது போல நான் வாழ விரும்புகிறேன்.
ஆமென்.
ஆமென்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.